Vandeham Shri Guru Shri Atath Pada Kamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunatham Vitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shivishakandvitamscha Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. How does it feel for you to be in a room with electric light? After many of you have not been in a room with electric light for quite some time.
It looks very bright for us.
Too bright, yeah. The eyes and just you can see in the dark very nicely. I guess there's so many lights are for the recording, is it? It's required? Okay. Yeah, I also shouldn't be using, but because I'm doing my writing, I need this light, that's all. Like, I need for the computer. But to be in the spirit early morning, up to, yeah, I don't use electric light. Okay. Sri Vishnu Sahasranam, name 544.
Sri Vishnu Sahasranam,
the name is Sushena.
Sushena.
So the word Sena means army. Do you have that word in Tamil? Sena?
Same
word, yeah. All this propaganda. Sena Adipati, yeah. Is.
Kumara Dharma Sena. Kumara Dharma Sena.
They say that he's the. Yeah, he's the general for the demigods. Skanda. Kumara Dharma Sena. Well, this is Krishna, he's Sushena. There are two meanings given here. Two main meanings given by the commentators. That one is that his whole body is like an army in itself. Actually, Krishna doesn't need any army. He doesn't need anything, actually. He's self-sufficient. A king keeps an army around him for protection. But Krishna is protecting everyone. The king also, he can never fully trust his army. Especially his generals. But Krishna can fully trust his army members. Now why does Krishna keep an army if he doesn't need, if he's fully sufficient in himself? That's described when Mathura was being attacked. Krishna would single-handedly go out and defeat the forces of Jarasandha.
Mathura
Well, he keeps an army because there are devotees who like to relate to him in that way.
The
grandeur of the Supreme Lord, his grandness, part of it is having a big army around him. And it's a feature of life that Krishna likes a lot. He likes fighting. Especially in the Western countries, a lot of the novels and films are about wars. Growing up in England, let me see, that would have been about 20 years after the end of the Second World War. Still, there were so many TV programs about the Second World War. And still we see there are so many, especially in Hollywood, maybe I don't know so much in Bollywood or Tollywood or whatever woods you have over here, but they make so many films about wars. Some fascination with that. We find in the Mahabharata, it's such a, both Mahabharata and Ramayana, the main wars in them take up a major part of the book, even though in terms of the whole time covered by the two books, it's only a small part. War is something intense. You never know what's going to happen in the next second. You might be dead in the next second. It's a tremendous challenge. It's like playing chess, except it's much more complex and it's for real. And there are many other unknown factors, just like the weather may change or some the luck may come in. So it's something very fascinating. More so probably from behind a TV screen than from behind the guns and actually being out there. But Kshatriyas, they like the opportunity to fight. As is stated in Bhagavad Gita by Krishna. Sukhina Kshatriya Parata Labante Yudham Idrisham. The Kshatriyas become very happy to have an opportunity to fight. Drama, that's the word. It's a real drama, except that it's not a drama in the sense of a novel or an imaginary story. When you're actually out there, it's dramatic, but it's real. And Krishna likes it. So he has a whole army with him. Of his devotees. But his body alone is like a great army in itself. So these are the two meanings. Either you take he himself is just like an army, a one man army. Or he has a whole army of auspicious associates. So specifically, regarding his own body being an army, it's stated that he has various Shuddha Sattva Shaktis that pervade his whole body. So an army means very powerful. So all power is in Krishna. This Sushena is a common Kshatriya name. It's a name of a son of Karna. The son of one of his sons who was killed in the Mahabharata war. It's the name of a son of Parikshit. The name of a son of Duryodhana. The name of a son of Krishna. One of the leaders of the army of monkeys in Ramayana is called Sushena. He was also an expert doctor. It was on his order that to revive Lakshman, the Sanjeevani had to be brought from Gandhamadana. And when Hanuman brought the whole mountain, then Sushena, he found the correct herbs and he administered them. He's also a brother of Parashuram. But of course the brother of Parashuram was not a Kshatriya. If he was, he might have had his head cut off by Parashuram. In fact, Parashuram did cut all his brother's heads off. And his mother. You can read all about it in the 9th canto of Bhagavatam. He killed all the Kshatriyas. Kshatriya Rudhiramaye Jagadapagata Papam Snapayasi Payasi Shamita Bhavatapam Keshava Dhrita Bhrigupati Rupa Jai Jagadisha Hare. He killed all the Kshatriyas, made their blood fill the whole world. He purified it in this way. So that's a name of Lord Rama also. Rama himself was quite competent to kill, he can kill the whole universe by himself. First came to Ravana's attention when he got the news that Kara and Dushana and their 14,000 soldiers had been killed by one man.
Ravana
The Rakshasas, they would think that one Rakshasa can kill and eat 14,000 men, but one man killed 14,000 Rakshasas.
எப்படி ராட்சசர் சிந்திப்பாங்க அப்படின்னா, ஒரு ராட்சசன் வந்து 40,000 மக்களை கொல்ல மனிதனை கொல்ல முடியும், எப்படி ஒரு மனிதன் 40,000 ராட்சசர் கொண்டாங்க அப்படின்னு.
Lakshman was saying, let me look after. No, no, you stay behind. I'll do it myself. So Ram didn't need an army. But he had a very nice army. Sushena means, Su means very nice army of monkeys. What a humiliation for Ravana and the Rakshasas. They were so complacent that humans, we have nothing to fear from them, and even subhumans overran Lanka. Now the commentators state that beginning from this name, many of the meanings in the upcoming names, they're very abstruse or hidden.
இனிமே வரக்கூடிய பெயர்களுக்கு வியாக்கியானம் என்று சொல்லப்பட்ட ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமே வரக்கூடிய பெயர்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம்
சூக்ஷமான. So and names are coming up like Guha, Guhya. So these names suggest that they're very deep and hidden.
அடுத்து வரக்கூடிய பெயர்கள் குஹா, குஹ்யாலாம் வந்து ரொம்ப ஆழ்ந்த அதுக்குரிய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்றது தெரிய வருது.
So they say that you to get the real meanings of these names, you won't get them from the books. You have to have them explained by a tattvavit, by one who knows. They're very esoteric. They're not to be written, only to be learned from the acharyas. Regarding that point that his body is made of Shuddha, or not really made of, but it encompasses Shuddha Sattva Shaktis. The Acharyas give five Shaktis. Panchamahashakti, five main Shaktis. Called Parameshti, Puman, Vishva, Nivritta, and Sarvaha. Those are the names. Just as the human body is constituted of the Panchamahabhuta.
எப்படி வந்து மனித உடல் வந்து பஞ்ச மகாபூதங்களா ஆயிருக்கோ, அந்த மாதிரி கிருஷ்ணருடைய உடல் வந்து இந்த சக்தி எல்லாம் ஆயிருக்கு.
Five gross material elements, earth, water, fire, air, ether.
நம்மளுடைய ஐந்து உடம்பு, நம்ம உடம்பு வந்து ஐந்து பஞ்சபூதங்களால ஆகப்பட்டிருக்கு.
And the this body of the Supreme Lord is composed of, it's very difficult, it's, yeah, it's, you can't exactly explain it, because we shouldn't. Then we start to think of elements and things, but it's not really like that. You can say it's the receptacle of these Panchamahashaktis.
நம்ம வந்து இது ரொம்ப தீவிரமா அழகா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, அவருடைய உடல் வந்து இந்த மாதிரி உறுப்புகளால, இந்த மாதிரி பஞ்சமகாசக்திகளான உறுப்புகளால, அது வந்து பஞ்சமகாசக்திகள் அதுல அடங்கியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
The commentators say that these can be understood through the Upanishads.
இது நாம எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படினா, உபநிஷத்துல மூலமா புரிஞ்சிக்க முடியும் அப்படினு ஆதாரங்கள் சொல்றாங்க.
Regarding his army, well, of course there are the Yadavas who are, they constitute Krishna's army.
அவருடைய சேனைன்னு பார்த்தோம் அப்படினா யாதவர்கள் தான் அவருடைய சேனை.
As far as Vishnu, who joins the to fight against the demons for the demigods,
Vishnu vandu devargalukku uyagamaa varar rakshasarudu pol eduthukku,
He has 9 kinds of associates in his army.
அவர்ட்ட வந்து 9 விதமா 9 பேர் இருக்காங்க அவருடைய சகாக்கள்.
12 ஆதித்யஸ்,
12 ஆதித்யர்கள்.
10 விஸ்வேதேவஸ்,
10 விஸ்வேதேவர்கள்.
8 வாசுஸ்,
8 வாசுக்கள்.
26 தூஷிதர்ஸ்,
26 தூஷிதர்கள்.
64 ஆபாஸ்வர்ஸ்,
64 ஆபாஸ்வர்கள்.
49 மரத்ஸ்,
49 மருதர்கள்.
30 மகாராஜிகஸ்,
30 மகாராஜாக்கள்.
12 சாத்யஸ்,
12 சாத்யாக்கள்.
And 11 ருத்ரஸ்,
11 ருத்ரர்கள்.
So this will be discussed more in the Sri Vaishnava literature, but in the Gaudiya literature we don't emphasize so much on all these things.
சொன்ன இப்ப அனைத்து விஷயங்களும் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரம் எழுதின விரிவுரையில் அப்புறம் நிறைய பார்க்கலாம். நம்மளோட கௌடிய சம்பிரதாயத்தை அதை பத்தி அவ்வளவு விவரிச்சு யாரும் பேசல.
Another interpretation is given by another commentator. The one who binds Sushena means who binds everything together well.
சுஷேனான்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தன் ரொம்ப அருமையா எல்லாத்தையும் வந்து கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம்.
He binds his devotees to himself.
அவர் வந்து தன்னுடைய பக்தர்களை தன்னோட கட்டி வச்சிருக்கார்.
He holds together his army of demigods.
அவர் வந்து தன்னுடைய கீழ இருக்கக்கூடிய தேவர்களை வந்து ஒருங்கிணைத்து கட்டி வச்சிருக்கார்.
The sages also.
வெவ்வேறு விதமான ரிஷிகளையும் கட்டி வச்சிருக்கார் அவங்க ஒருங்கிணைத்து.
He holds the whole world together.
உலகத்தையே ஒருங்கிணைத்து வச்சிருக்கார்.
All the planets.
எல்லா விதமான பிரபஞ்சங்கள்.
Our body. How does it all stay together? It's Krishna's supervision. Maya Dakshina Prakriti.
நம்மளுடைய உடலே அப்படித்தான், எல்லா விதமான உறுப்புகளும் ஒன்று இருக்கிறதுக்கு அவருடைய மேற்பார்வை கீழ தான் இருக்கு.
Also in this regard, we can quote from the Srimad Bhagavatam.
Srimad Bhagavatam-உடைய ஒரு ஸ்லோகனம் மேற்கோள் காட்ட முடியும்.
Krishna Varnam Tvisha Krishnam Sangopanga Astraparshadam Yagyai Sankirtana Prayaya Yajantihi Sumedasah. In this Kali Yuga, Krishna has appeared with a bodily luster not like Krishna's.
என்ன சொல்றதுன்னு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்குன்னா, கலியுகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய வர்ணம் இல்லாம இன்னொரு வர்ணத்தை வர, அவருடைய நிறம் இல்லாம மற்றொரு நிறத்தை வர.
He's always chanting the name of Krishna.
அவர் வந்து எப்போதும் கிருஷ்ணருடைய நாமத்தையே பாடிட்டு இருக்கார்.
He's accompanied by his associates, weapons, army members.
தன்னுடைய சகாக்கள், அவருடைய பெரிய பெரிய ஆயுதங்களோடு அவங்க வராங்க.
His weapons,
ஆயுதங்கள்.
And people who are intelligent in this Kali Yuga, they will worship him via Sankirtan Yagya.
யார் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களோ இந்த கலியுகத்துல அவங்க அவரை வந்து சங்கீர்த்தன மூலமா வழிபடுவாங்க.
The next name is Kanakangadi.
அடுத்த பேர் வந்து கனகாங்கதி.
Kanaka means, I think you must have that in your language also, gold, yeah?
Gold. Kanakana.
Tanga, is it? Tangam, yeah. Tangam, Kanakam. Kanaka Kamini, these two things, they trap the transcendentalist in material life. Gold and desire to enjoy women. Actually means women, but lusty women especially.
காமினி கணக்க காமினி அப்படின்னா காமினி அப்படின்ற வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பெண்களை குறிப்பிடுது, எப்படி வந்து ஆசை மிகுந்த பெண்கள் அப்படின்னு
சொல்லலாம். அங்கத் மீன்ஸ் thing that you put on your body.
அங்க அப்படின்னா நம்ம உடல் போட்டுக்கிற சில விஷயம்.
ஜுவல்லரி,
அது வந்து குறிப்பா பார்த்தா ஆபரணங்கள்.
So one who is decorated with armlets and other items of golden jewelry.
யார் ஒருத்தர் அவர் மேல வந்து தங்கத்தினால் ஆன ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுறாருன்னு அர்த்தம்.
Krishna is decorated with gold.
கிருஷ்ணர் வந்து தங்கத்தினால் அலங்கரிக்கப்படுறார்.
Of course everything about Krishna is completely spiritual.
குறிப்பா கிருஷ்ணரை பத்தி எதை பேசினாலும் அது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுதான்.
So even the goal of the spiritual world is not exactly like that of this material world. And another meaning is that his body is decorated with the most beautiful and best things. Just like you say, the gold signifies that which is the best.
குறிப்பாவே தங்கம்னு சொன்னா அதான் வந்து இந்த போதி உலகத்துல ரொம்ப சிறந்ததுன்னு அர்த்தம் நம்ம வந்து கருதுறோம்.
Just like in they have in the prize, the gold medal, silver medal, bronze medal, gold is the best.
இதை வந்து பரிசு கொடுப்பாங்க வேற போட்டிகள்ல தங்க பதக்கம் வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கம் அப்படின்னு தங்கத்துக்கு தான் முதல் மதிப்பு.
So it means that Krishna is decorated with all that is best.
இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து எப்போதுமே மிகச் சிறந்த ஆபரணங்களால் வாங்கப்படுறார்.
We should give the best of everything to Krishna.
நம்மட்ட எது ரொம்ப சிறந்ததா இருக்கோ அதை கிருஷ்ணர்ட்ட கொடுக்கணும்.
Materialistic people are very interested in gold.
பௌதிகவாதிகளுக்கு வந்து தங்கத்து மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம்.
The epitome of materialism was Hiranyakashipu.
யார் வந்து பௌதிகவாதிகள் மிக பௌதிகவாதின்னு யாராவது நம்ம காட்டணும் அப்படின்னா அதுல மிக சிறந்தவன் வந்து ஹிரண்யகசிபு
தான். Hiranya is another word for gold.
Hiranya என்ற வார்த்தையே தங்கம்னு அர்த்தம்.
And Kashipu means bed, so he was interested in opulence and comfort.
Kashipu abina padukai artham adanal avarku vandha enna abina eppala vandu miga periya sauriyangal miga periya oru aishwaryam mela avarku avlo aasai.
Kashipu means bed means can be for comfort and for enjoyment.
Kashipu endra vaarthai vandu nam vandu padukai nu solrom adu vandu nam sauriyathukku sollam alladhu vandu pulan thirupthikku nu sollam.
Krishna is the supreme enjoyer.
கிருஷ்ணர் தான் வந்து உலகத்திலே மூலமான ஒரு அனுபவிப்பாளர்.
But he is not lusty after gold like Hiranyakashipu.
ஆனா அவருக்கு வந்து தங்கத்து மேல அப்படி ஒரு பேராசை இல்ல Hiranyakashipu மாதிரி.
Of course is Vishnu Sahasranama.
இது நம்ம பேசிட்டிருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம்.
And Krishna in his Vasudev feature outside Vrindavan he'll also be like Vishnu with much opulence.
நம்ம குறிப்பா பார்க்கலாம் கிருஷ்ணர் வந்து வாசுதேவ ரூபத்துல வந்து விருந்தாவனத்தின் வெளியில நடத்திய நிலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு மாதிரி நிறைய ஐஸ்வர்யங்களோட அவர் வந்து நிலைகளை நடத்தினார்.
Krishna outside Vrindavan he is known as Vasudeva Krishna.
கிருஷ்ணர் வந்து விருந்தாவன லீலைக்கு வெளில வந்து வாசுதேவ கிருஷ்ணர்னு அழைக்கப்படுறார்.
So he has many of the features of Vishnu.
அப்ப வந்து விஷ்ணுனுடைய பல அங்கங்கள் அவரை வந்து பிரதிபலிச்சார்.
கிருஷ்ணர் இன் விருந்தாவன் இஸ் டெக்கரேட்டட் டிஃபரெண்ட்லி.
விருந்தாவனத்தை வந்து கிருஷ்ணர் வந்து வேற விதமா வந்து அலங்கரிக்கப்பட்டார்.
ஆஃப் கோர்ஸ் ஹிஸ் மதர் லைக்ஸ் டு புட் மச் டெக்கரேஷன் ஆன் ஹிம் ஆர்னமெண்ட்ஸ்.
நமக்கு தெரியும் எங்கனாலும் அவருக்கு வந்து பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டார் அவர் எங்கனாலும் சரி.
பட் ஹிஸ் ஃபேவரட் ஆர்னமெண்ட் இஸ் தி பீகாக் ஃபெதர்.
அவருக்கு மிக பிடிச்ச ஆபரணம் என்ன அப்படின்னா மயில் தோகை தான்.
And he and his friends will they'll take different colored earths from the ground and rub that on their body as a kind of decoration.
அவரும் தன்னுடைய நண்பர்களும் இருந்தால என்ன பண்ணுவாங்கன்னா தரையில வந்து மண்ணல கடைக்கக்கூடிய வெவ்வேறு விதமான நிறங்கள்னால இருக்க மண்ணை தூக்கி அப்பிப்பாங்க அப்பிட்டு ஆபரணம் காட்டுவாங்க.
Kanakangati also gives the idea that Krishna his whole body is effulgent.
கனகாங்கதி என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய உடலே வந்து ரொம்ப வெளிச்சம் மிக்கதா இருக்கு.
Gold is supposed to be very bright.
குறிப்பா தங்கம்ன்றது ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
So Krishna is effulgent.
அதனால கிருஷ்ணர் வந்து எப்பவுமே ஒளி பிரகாசத்தோட இருக்காரு.
Even without gems, there was some idea because Krishna was always going in the dark storerooms and stealing all the butter and yogurt.
இந்த மாதிரி ஆபரணங்கள் மிகப்பெரிய இதெல்லாம் ஆபரணம் இல்லாம நம்ம யோசிக்கலாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவான் இருட்டான அறையில போய் திருட போவார்.
So there was some idea to take the gems off his body because the gems give light, and so if they take the gems decorations from his body, then he won't be able to see.
அவர் நினைப்பாங்க இந்த வந்து இந்த இருக்கக்கூடிய ஆபரணங்களை கழட்டிட்டோம் அப்படின்னா அவருக்கு உள்ள இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அந்த ஆபரணங்கள் தான் காட்டி கொடுத்துருவாங்க, ஏன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கும்.
But then the gopis, that means the older gopis, the age of Mother Yashoda, they thought, no, that won't work because his own body is so effulgent. Another way of interpreting this name. Is that he is the giver of brightness.
எப்படி அப்படின்னா அவர் தான் வந்து வெளிச்சத்தையே கொடுக்கக்கூடியவர்.
Whenever we see some brightness, that is a representation of Krishna.
எப்பலாம் நாம கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்கறோமோ அது வந்து கிருஷ்ணருடைய ஒரு கிருஷ்ணரது கிடைக்கக்கூடிய வெளிச்சம்.
Just like now in the sky, every few seconds there's a flash of lightning.
குறிப்பா இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப வானத்துல வந்து எவ்ரி ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு நிமிடங்கள்ல ஒரு வினாடிகள்ல மின்னல் அடிக்குது.
And I think it's raining also, is it? Yeah. Not very heavy rain, some light rain, yeah. So those who are in Krishna consciousness, they can say, oh, flashing of lightning, that's Krishna.
யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கானோ அவன் குறிப்பா பார்ப்பான், மின்னல் அடிக்குதா, ஓ அது கிருஷ்ணா அப்படின்னு.
Rain is sent by Krishna.
மழை அனுப்புறது கிருஷ்ணா தான்.
The hot sunshine, so many days since we had didn't have rain, we had hot sunshine, so it's all sent by Krishna.
Romba vandu theevramana inda veil kaalathula romba kadumiya irundha veil adha nadula namakku vandu malaiya kudukkarar Krishna.
Tapami aham aham varsham nigrinami utsrijami cha. Krishna says, I heat things up, I send the heat.
Krishna solra naan dhaan vandu veppatha kudukuren, veppathala ellathai veppapaduthuren.
And the rain, sometimes I give it and sometimes I withhold it.
சில நேரம் நான் வந்து மழையை அனுப்புறேன், அல்ல சில நேரம் மழையை வந்து நான் அனுப்பாம வச்சிடறேன்.
So they, nowadays they have the science of meteorology.
இன்னைக்கு வந்து இந்த பெரிய ஒரு அறிவியல் பூர்வமா பேசுறாங்க, எப்படி வந்து இந்த வானியல் பத்தி.
Then I say, no, 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 it's not God. That's what old-fashioned people think. See, there's a low-pressure trough here, and therefore the pressure comes over and then the rain falls. You see, it's all scientific.
அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அமைஞ்சிருக்கு இங்க, அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம்னால அங்கிருந்து வந்து மழை மேகங்கள் இங்க வருது, அதனால இங்க மழை பெய்யுது. இதுல என்ன கடவுள் இல்லாம புரிஞ்சுக்கணும்.
But behind it all is Krishna.
ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் கிருஷ்ணர் இருக்கு.
I never fail to be amazed how you just see the complexity of this world and how the people think it all comes into being without any intelligent cause. It's amazing actually how stubbornly foolish they are.
எனக்கு எப்பவுமே இந்த ஆச்சரியம் வந்து போனதே கிடையாது, எப்படி வந்து இவ்வளவு அருமையான ஒரு பலவிதமான நுணுக்கமான விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு, ஆனா இந்த விஞ்ஞானிகள் வந்து அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எனக்கு எப்போதுமே ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
So another meaning given is that he keeps things moving.
இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் தான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நடத்திட்டு இருக்கார்.
So everything keeps on moving because of Krishna.
எல்லாமே வந்து இங்க நடக்குது அப்படினா கிருஷ்ணருடைய கரணால நடக்குது.
And when it's time to stop, he stops also. He makes it stop.
எப்ப வந்து எல்லாரும் நிறுத்தணுமோ அப்ப எல்லாரும் நிறுத்திடுவார்.
When it's time for the body to stop, finish, dead, that's his arrangement.
எப்ப வந்து இந்த உடல் ஓடல நிப்பாட்டணும், உடல் வந்து இறப்பு கொண்டுறணும் அப்படினா அது அவருடைய வேலைதான்.
The boy will play all day and now collapsed. It's all under Krishna's supervision. So if you like, you can give some gold ornaments to your son.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து பெரிய ஒரு தங்க ஆபரணம் கூட பயனுக்கு அனுபவிக்கலாம், ஐ மீன் அணிவிக்கலாம்.
It used to be everyone would wear some gold on their body, at least something, even the very poorest person.
முன்னெல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருக்கவங்க கூட எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன சின்ன தங்க ஆபரணம் கூட அணிஞ்சிருந்தாங்க.
Have you seen in your parents' generation?
நீங்க யாராவது உங்களுடைய தந்தையினுடைய அந்த இதுல பாத்துருக்கீங்களா இதெல்லாம்?
Very inauspicious to be without some gold. Even if you could only afford one little nose ring, you should wear some gold on the body.
ஏதோ ஒரு சின்ன ஒரு தங்க ஆவரணம் அடைஞ்சிருப்பாங்க. சில பேர் வந்து ஒண்ணுமே இல்லாட்டி கூட ரொம்ப மூக்குல ஒரு சின்ன ஒரு தங்கத்தை மாட்டிருப்பாங்க.
Men and women, men. Both, yeah. Nose rings would be more for women, but the men would have something. Earrings. All men would have earrings, gold earrings. Yeah. But in Kali Yuga, people don't have money for gold. They have to have cell phones and motorbikes and things like that.
ஆனா கலியுகத்துல வந்து இதெல்லாம் தங்கம் வாங்குறதுக்கு அவங்க எல்லாம் காசு இல்ல. அவன் என்ன பண்றாங்க, செல்போன் வாங்குறதுக்கும் பெரிய பெரிய மோட்டர் பைக் வாங்குறதுக்கும் காசு இருக்காங்க.
But anyway, you can put on, there's a better decoration. You can put on Vaishnava Tilak.
அதை விட நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆபரணம் இருக்கு, வைஷ்ணவ திலக்.
All right, Hare Krishna. I'll finish there for now. Oh, I didn't see my other notes. I should have seen them. What else is there to say? Yeah, okay. Anything else? Yeah, any questions I can ask? Hare Krishna, Hare. All glories to Srila Prabhupada. Give this one steel dabba with sweets.
What they're saying is just it got delayed because they want to send the apologies. Because there was some turmeric which was lying there.
Yeah, yeah, yeah.
Because of rain, they want to.
Yeah, yeah, yeah. Kanakangadi and Chandanangadi is another name from Vishnu Sahasranama describing Lord Chaitanya. Barangas Chandanangadi. Sanyasakrit. Sanyasakrit. Shama Shanta Nishta Shanti Parai. Yeah, okay, give this.